මීළඟට ජීවන් තොන්ඩමන් ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් තිබෙනවා.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, எனக்கு இன்னைக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி மலையகத்தில் உள்ள முக்கியமான சில விடயங்கள் சம்பந்தமாக இங்க கருத்து தெரிவிக்க விரும்புகிறேன். முக்கியமாக முதலாவது விஷயம், நேரத்தை வீணடிக்காமல் இந்த சம்பள பிரச்சனை. அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாங்க, 1750 ரூபா அடிப்படை சம்பளம் மக்களுக்கு வழங்க முடியும். அது வந்து ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து கணக்கு போட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி மக்கள் கைக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த சம்பள விடய சம்பந்தமாக 200 ரூபா பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஊடாகவும் 200 ரூபா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கடியில் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு வழங்குறதாக தெரிவிச்சிருந்தாங்க. இதில் எனக்கு சில விடயங்கள் இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை விட்டு இதை தயவு செய்து முழுமையாக கண்காணிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது விஷயம், இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து அவங்களோட எஸ்டேட்ஸ், அவங்களோட துறைமார், தோட்ட முகாமையாளர் அவங்க கிட்ட இதுவரைக்கும் எந்த விதமான சர்க்குலரும் அனுப்பல. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த சர்க்குலரை அவங்க அனுப்ப வைங்க. சர்க்குலர் அனுப்புனாதான் நாங்கள் சம்பளத்தை வழங்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க முகாமையாளர்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்கு, சர்க்குலர் அனுப்பி சம்பளம் வந்தா கூட அன்னைக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் ஒரு விஷயம் உறுதியாக என்று சொல்லியிருந்தாரு. இதே பாராளுமன்றத்தில் இதே சபையில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் நோம் கூட்டப்படாது. ஒரு தோட்டத்தில் 18 கிலோ எடுத்தா அந்த 18 கிலோ தான் நோம். சம்பளத்தை கூட்டுறனால அந்த 18 மறைமுகமாகவோ சரி வெளிப்படையாகவோ சரி 18 22 கிலோவா மாறிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம 1.5 பேர் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்கள் அன்னைக்கு 1.5 பேர் வழங்கப்படும் தோட்டத்தில் வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு, அதாவது அவங்க சம்பளத்துல 1.5 மடங்கு அதிகரிச்சு அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டோம், இது மலையகத்துக்குள்ளார குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. ஆனா இதுக்கும் அரசாங்கம் கட்டாயம் ஒரு பதில் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது அந்த 1.5 பேர் கலாச்சாரத்தை இனிமே இருக்க விட மாட்டாங்களாம். அதே போன்று பல்வேறு சலுகைகள், ஏனைய சலுகைகள் வந்து எப்படி இன்னைக்கு இருக்கிறோம் வலிமை போலவே அது தொடர்ச்சியாக போயாகணும். இதுக்கு தொழிலமைச்சு கட்டாயம் கண்காணிப்பு குழு ஒன்று உருவாக்கி இந்த சம்பளம் நியாயமான முறையில் மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு கோரிக்கையை விடுறேன். அந்த நம்பிக்கையில தான் வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்கட்சியிலிருந்து இருக்க ஒரு உறுப்பினராக அரசாங்கத்துக்கு நான் வாக்களித்தேன். மக்கள் வந்து அரசாங்கத்தின் மீது அதிகமான அளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய வேணாம் நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இன்னொரு சின்ன விஷயம், இந்த சம்பளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் மூலியமாக வேஜஸ் போர்டு, அதாவது சம்பள நிர்ணய சபை, அது மூலியமா 1750 ரூபா அடிப்படை சம்பளத்தை வர்த்தமானி முறையில் வெளியிட்டா கட்டாயம் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்களால இங்கிட்ட அங்கிட்டும் ஓட முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு எங்களை நாங்கள் இதுவரைக்கும் வழங்கியிருக்கிற சம்பளத்தில், அது 2020 இருக்கட்டும் 2024 இருக்கட்டும், அதிகமான சம்பளத்தை நான் வழங்கியிருந்தேன் அமைச்சராக இருக்க காலப்பகுதியில். அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட தாந்தோன்றித்தனம் மூலியமாக முகாமையாளர் மூலியமா பல்வேறு இடத்துல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கெசட், அந்த வர்த்தமானி வெளியிட்ட பிற்பாடு தான் பெருந்தோட்ட நிறுவனங்களை அடக்க முடிஞ்சிச்சு. தயவு செய்து தொழிலமைச்சியின் ஊடாக சம்பள நிர்ணய சபையை கூட்டி அந்த வர்த்தமானியை வெளியிடுமாறு ஒரு கோரிக்கை விடுறேன். இன்னைக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, இந்த 1750 ரூபா அடிப்படை சம்பளம்னு சொன்னோன்னு உண்மைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் லாபத்தை பார்க்கிற பெருந்தோட்ட நிறுவனங்கள் நஷ்டத்தை மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க லாபத்தை மறைமுகமா ஒழிச்சிட்டு இருக்காங்க. இந்த லாபத்தை காமிக்கிற பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம், 1750 ரூபா சம்பளத்தை அரசாங்கம் வழங்குறேன்னு சொன்னாங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தெனியாயாவா இருக்கட்டும் கேகால் மாவட்டமா இருக்கட்டும், பல்வேறு பகுதிகளில் அவங்க வந்து எல்லா தொழிலாளர்களையும் அவசர அவசரமாக அவுட் க்ரோவர் சிஸ்டமுக்கு மாத்துறாங்க. சி, ஒரு பெருந்தோட்ட நிறுவனம் வந்து அவுட் க்ரோவர் சிஸ்டம் மூலியமா பண்றாங்களோ நாள் கூலி சம்பளம் மூலியமா பண்றாங்களோ அது அந்த பெருந்தோட்ட நிறுவனத்தோட பிரச்சனை. எனக்கு வந்து அவுட் க்ரோவர் சம்பந்தமாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன குறைபாடு தான், அதுல அது வந்து ரெகுலேட்டட் கிடையாது. இட் இஸ் நாட் ரெகுலேட்டட். அந்த ரெகுலேட்டட் இல்லாம இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு நீங்க வந்து உடப்பு செலவு போனீங்கன்னா 70 ரூபா ஒரு கிலோ கொடுக்கறாங்க, அதே கேகாலுக்கு போனீங்கன்னா 40 ரூபா ஒரு கிலோ கொடுக்கறாங்க, தனியாயம் போனீங்கன்னா 60 ரூபா கொடுக்கறாங்க. இது எல்லாத்துக்குமே இபிஎஃப் இடிஎஃப் கிடையாது. ஆனா தொழிலாளர்களோட உழைப்ப பெருந்தோட்ட நிறுவனங்கள் சுரண்டிட்டு இருக்காங்க. இது மூலியமாக இந்த அவுட் க்ரோவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் சொல்லல, ஆனா ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள்ளார இதை கொண்டாங்க. இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அது வந்து இந்த தொழிலாளர்களோட உழைப்பு அவங்களோட வேர்வையை பயன்படுத்தி அவங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை வழங்காம வளரணும்னு நினைக்கிறாங்க, மாறணும்னு நினைக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன் தப்புன்னு. அப்படி இருக்கும் போது அவுட் க்ரோவரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு அரசாங்கம் கட்டாயம் முயற்சிகள் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் இந்த சமீபத்தில் நடந்த புயல் வெள்ளம் அது சம்பந்தமா வெள்ளம்னால பல்வேறு பகுதிகள் சேதம் அடைஞ்சிருக்கு, நிறைய பாதிப்பு நடந்திருக்கு. இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 25,000 நிவாரணம் வழங்குற திட்டம், இல்லாட்டி இந்த 50,000 நிவாரணம் வழங்குற திட்டமாக இருக்கட்டும், இதுக்கு அடியில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. மலையகத்தில் சில பகுதிகளில் கிடைக்கலன்னு இப்போ எனக்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருக்க ஒரு உறுப்பினர் வந்து பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட 8,127 நபர்கள், அதாவது 8,127 நபர்களுக்கு இந்த 25,000 போய் சேர்ந்திருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு அதில் சம்பந்தமாக ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. என் உரை முடிந்த பின் அதே உறுப்பினர் தாராளமாக அதுக்கு பதில் சொல்லலாம், இல்லாட்டி அமைச்சர் அவர்களும் பதில் சொல்லலாம். 8,127 நபர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 குடும்பம். ஆனால் டிஎம்சி ரிப்போர்ட் ஜனாதிபதி மூலியமாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த டிஎம்சி ரிப்போர்ட்டுக்கு அடியில் கிட்டத்தட்ட 6,691 குடும்பங்கள் இருக்கு. அப்படி பார்த்தா 20,000 நபர்கள் இங்கே வந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், 8,000 நபர்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கு இந்த 25,000. ஆனால் நபர்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நுவரேலியா மாவட்டத்தில் 20,000 நபர்கள் இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு தெளிவுபடுத்தல் கட்டாயம் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம சேவகாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருக்கிற ஏஜியாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இதே சபையில் கொட்மலை சம்பந்தமாக நான் 2 முறை விஷயத்தை எழுப்பியிருந்தேன். அதாவது அங்கே இருக்கிற சில அரசு அதிகாரிகள் வேணும்னே மக்களை சரியான முறையில் அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. முதல் தடவை எழுப்பின பிற்பாடு சுத்தமாகவே அங்க இருக்கிற அரசு அதிகாரி அவங்களை கண்டுக்கல. ரெண்டாவது முறை நான் இங்க எழுப்பும் போது வேணும்னே மக்களை வந்து கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க. அப்படி இருக்கும் போது இதான் நான் கடைசி முறை இந்த பிரச்சனையை திருப்பி எழுப்புவேன். இதுக்கப்புறமும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா மக்கள் கட்டாயம் அங்க வீதிக்கு இறங்குவாங்க. ஏன்னா இதை வந்து நான் மறுபடியும் இந்த சபையில கொண்டு வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. பழி வாங்குற தனத்துல தான் சில அதிகாரிகள் வேலை செய்யறாங்க. ஒரு ரெண்டு பேர்னால இன்னைக்கு முழு அரசு இயந்திரத்துக்கே ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அது வந்து ஒரு தவறான விஷயம். தயவு செய்து இதையும் நீங்க கருத்தில் எடுத்திருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இப்ப இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்பிஆர்ஓ அறிவிக்கிறாங்க மக்கள் கிட்ட, நீங்க எல்லாருமே திருப்பி வீட்டுக்கு போகலாம், இருக்கிற இடத்துக்கு திருப்பி போகலாம். ஆனா அப்படி இருக்கும் போது மக்கள் வந்து திருப்பி எங்க போவாங்க? பல்வேறு இடம் வந்து மண்சரிவுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்களோட வீடுகள் மண்சரிவுனால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தருணத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இது சம்பந்தமாக மாற்று இடம் இருக்காங்க. இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அன்னைக்கு நடந்த அந்த மாவட்ட கூட்டத்துல ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு, 1.5 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் தேவை. இப்ப அப்படி பார்த்தா அது வந்து 6% தான் ஒரு குடும்பத்துக்கு. 1.5 லட்சம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 10% காணி தேவைப்படும். இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள்ல 2,04,000 ஹெக்டேர் இருக்கு. முழு கௌரவ உறுப்பினர் அவர்கள் பேசட்டும், அவர் அதுக்கு பதில் மட்டும் சொல்லிடட்டும், அதுக்கப்புறம் நான்
கருத்து.
விசேஷ தொண்டுபன் மெத்துமா மதுகரு பிரசனை சம்பந்தி நூவர்லி திசைக்கு மேவின கொட்ட ஆபதாவட்டு பத்துச்சு அப்பே சகோதர ஜனதா வினுவேன் ருப்பியால் 25,000 மூலிக தீமனாவ 8,127 கோட்டி லபா தீல தியனவா திசா பத்துமிய வார்த்தானோ 100% மேவின கொட்ட தீல தியனோ ஏ அத்தரை ருப்பியால் 50,000 பெகின் 1,190 அதால பிரமாணிட்டு லபா தீல தியனவா ඒ වගේම පාසල් දරුවන්ගේ රුපියල් 15,000 දීමනාවත් 1,306 දිනකට දීලා තියෙනවා. එතකොට මේ විදිහට මේ දැනට දිසාපත්තුමිය 100% සහතික කරලා තියෙනවා. මුදල් ප්‍රමාණය දීලා තියෙනවා. යම් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසවල හෝ යම් බිමේ මොනහරි ගැටලු තියෙනවා නම් නැවත දේශපාලඥයන් විදියට සහ නිලධාරීන් විදියට ඒ පිළිබඳ හොයලා බලලා කටයුතු කරන්න.
හරි, ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න.
ගෞරව உறுப்பினர் அவர்களே, எனக்கு அதுலதான் பிரச்சனையே இருக்கு. ஏன்னா இந்த நான் சொல்ற தகவல் வந்து என்னோட தனிப்பட்ட ரீதியா சேகரிக்கப்பட்ட தகவல் கிடையாது. இது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தகவல் கிடையாது. இது டிஎம்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட தகவல். 6691 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க 8127 நபர்களுக்கு தான் அந்த 25,000 வழங்கியிருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு உங்க கணக்குப்படியே பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றீங்க அரசு அதிகாரிகள் மூலமா இவங்களோட வீடுகள் தான் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு, அதையும் ஏற்றுக்கொள்றோம் சொல்லுங்களேன். ஆனா நீங்க சொல்ற ஒரு விடயம் 100% வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் பாக்கி இருக்கிற மக்கள்
கருமன்றி துமா தா வினாடி தேக்காலே அப்பவனத்தின்
நான் தயவு செய்து இது உங்க என்னோட கருத்தை நீங்க ஏத்துக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஏத்துக்கிட்டு நீங்க அதை ஆராயுங்க, அவ்வளவுதான். தவறு இருந்தா நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, அவ்வளவுதான விஷயம். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து இந்த முகாம்கள் எல்லாமே பாடசாலைகளுக்குள்ளார இருக்கு. பாடசாலைகளை திருப்பி ஆரம்பிக்கும் போது மக்கள் எங்க போவாங்க? அதுக்காண்டி தான் நான் ஒரு ஆலோசனை ஒன்று வழங்குறேன். பாடசாலைகள் ஆரம்பிக்க தான் போகுது, ஆனா அந்த முகாம்ல இருக்க மக்கள் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனத்துக்குள்ளார இருக்கிற இடம் மாற்று இடத்தை நீங்க வந்து வழங்கினாலே மக்கள் போவாங்க. இன்னொரு விஷயம், நம் இன்னைக்கு இந்த புயல்னால மழைனால நிறைய என்ஜிஓஸா இருக்கட்டும் இல்லாட்டி பல்வேறு அரசாங்கங்களா இருக்கட்டும், அவங்க அனைவருமே
கரு சபாநாயகத்துமா
கரு அமைத்தும் தொண்டமன் மாந்திரித்துமா மதுக்கான பிரச்சனை அதுக்கான சமட்ட வினாடியா அவசர தேன்னு கரு மாந்திரித்துமா அப்பி ஹெட்ட தினேடி கெவால் சம்பூர்ணியம் கடிச்ச அயட்ட என்பிஆர்ஓ ரிப்போர்ட்ஸ் அவசிய நெத்தி ප්‍රදේශ කුරුණෑගල අනුරාධපුර පුත්තලම වගේ දිස්ත්‍රික්කවල ඒ 150 සල්ලි දීලා ගෙවල් හැදීම ආරම්භ කරනවා ජනාධිපතිතුමාගම සහභාගීත්වයෙන්. එට මගේ මතකයේ හැටියට තැන් 4ක පටන් ගන්නවා අනුරාධපුරයේ සහ කුරුණෑගල. ඊට පස්සේ ඔබතුමා ජීවත් වෙන සෙන්ට්‍රල් මධ්‍යම පළාත බදුල්ලේ කොටසක් අපේ නව සංවිධායකතුමා ඔබතුමා සූපතනවා මේ බදුල්ලේ ඒ වගේ ප්‍රදේශ තිබෙනවා කොයාගල් ඇතුළුව. ඒවයි කරු මන්ත්‍රීතුමා, ඒවයි කොපමණ පිරිසකට නිවාස අලුතෙන් තමන් ඉන්න තැන ඉන්න බැරිද, කොතනද ඒගොල්ලන්ට නිවාස දෙන්නේ කියන එක බලන්න අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස්තුමා මාතලේ නුවර එළිය බදුල්ල කෑගල්ල මේ දිස්ත්‍රික්ක සියල්ලම මේකටම එනවා.
මන්ජුල මන්ත්‍රීතුමා කා දෙන්නේ එහෙට නුවරදි
මේ 11 වෙනිදා අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස් එනවා උදේ 9ට, 11 වෙනිදා උදේ 9ට නුවර එළියට. එතකොට අන්න එතෙන්දී ඔබතුමාලටත් සහභාගී වෙන්න පුළුවන් අවශ්‍ය නම් එතෙන්දී පුළුවන් හරියටම කතා කරගන්න කොපමණ ජනතා ප්‍රමාණයකට ගෙවල් තමන්ගේ ප්‍රදේශම හදාගන්න බැරිද, අපිට ටවුන්ෂිප්ස් වලට යන්න වෙනවද, ගෙවල් ෆ්ලැට්ස් ගොඩක් හදන්න වෙනවද, තනි තනිව හදන්න පුළුවන්ද? ඒ නිසා හැම දිස්ත්‍රික්කයකට මෙතුමා එනවා. මේ හැම දිස්ත්‍රික්කයක මේ කතා කරන්න අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස්ව නියෝග යවල තිබ නියෝග කළ
ස්තුතියි ගරු සභානායකතුමා. ගරු මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න දෙන්න.
නන්රි ගෞරව அமைச்சர் அவர்களே, அதே நேரத்துல 11ஆம் தேதி கட்டாயத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், இப்ப பெருந்தோட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் உண்மையான விஷயம், என்பிஆர்ஓ இருக்க உங்களோட அதிகாரிகள் உண்மைக்கும் அவங்க கிட்ட நிறைய வேலைகள் இருக்கிறனால இந்த புயல்னால எல்லா இடத்துக்கும் ஒரே சமயத்துல போக முடியல. ஸோ பல்வேறு பகுதியில் என்பிஆர்ஓ ஆஃபீஸர்ஸ் இன்னும் போகாம இருக்கிறாங்க. அதனால்தான் நாங்கள் வந்து சொன்னோம், பெருந்தோட்ட நிறுவனத்தோட பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மாற்று இடத்தை கொடுத்தா கூட காசு அரசாங்கிட்ட இருந்து வரட்டும், வீடு வரட்டும், ஆனால் அந்த இடத்த வழங்கினா கூட இன்னைக்கு இருக்கிற என்ஜிஓஸா இருக்கட்டும் இல்லாட்டி டோனர்ஸா இருக்கட்டும் வெளிநாட்டு அரசாங்கங்களா இருக்கட்டும், அவங்க வந்து மலையகத்தில் வீடு கட்டுற பணியை தொடங்க முடியும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வடக்கு கிழக்குல இந்திய அரசாங்கம் 28,000 வீடு கட்டியிருக்காங்க, மலையகத்தில் 4,000 வீடு கட்டுறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. உங்களோட அரசாங்கத்தாலே 2 வருஷத்துல எத்தனை வீடு முழுமையாக கட்டி முடிச்சிருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கு தப்பு வந்து உங்க மேலயோ எங்க மேலயோ
கிடையாது.
இந்த தவறு வந்து அங்க வாழ்ற மக்களுக்கு காணி உரிமை கிடையாது. காணி உரிமை இல்லாத பட்சத்துல பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொல்றாங்க, நீங்க தோட்டத்துல வேலை செஞ்சா உங்களை மனுஷனா மதிக்கிறோம், தோட்டத்துல வேலை செய்யலனா நாங்க வந்து உங்களை கை கழுவோம், அடையாளம் இல்லை. அதனாலதான் நாங்க வந்து இது ஒரு ஆலோசனையா முன்வைக்கிறோம். இந்த காணி மாற்று இடம் அதை இந்த இது ஒரு அனர்த்தம் தான். ஆனா இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி மக்களுக்கு காணிய வழங்கினா நாளைக்கு பிரச்சனைகள் வராதுன்னு
தான் நான் சொல்லுவேன்.
உறுப்பினர்கள் கிட்ட நீங்க வந்து அப்பப்போ ஒரு பாடம் எடுக்கணும். திருப்பி திருப்பி என்ன விமர்சிச்சு வேலை நடக்க போறது கிடையாது. திருப்பி திருப்பி ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசியும் எந்த வேலையும் நடக்க போறது கிடையாது. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இங்க ஆளுங்கட்சியில் இருக்க எல்லா உறுப்பினர்கள் கிட்டயும் நான் சொல்றேன், நீங்க வந்து மறைமுகமா சபைகளை அமைக்கும் போது எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. அன்னைக்கு காங்கிரஸும் ஜீவன் தொண்டமான் மட்டும்தான் வெளிப்படையா சொன்ன நாங்க உங்களுக்கு ஆதரவு வழங்குறோம். இன்னைக்கு வந்து பல்வேறு பகுதிகளில் மறைமுகமா உங்களை சபைக்கு கொண்டு சபைக்கு உங்களை கொண்டு வந்தவங்க திருப்பி அந்தந்த கட்சியில ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க வெளிப்படையா உங்களுக்கு உங்களை சபையில கொண்டு வந்தோம். மலையகத்துல ஒரு பகுதியில நாங்க உங்களை தோக்க விடல. அதுக்கு காரணம் மக்கள் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. தயவு செய்து உங்களோட
உறுப்பினர்கள் வினாடி நமக்கு காலத்து வேணுமா.